his translation and commentary by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, chapter 13, text 35. So, you can say that, what I just said.
Srimad Bhagavad Gita Unmayuruvil Adhyayam Parimunche Padan Upadayse
Kshetra
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 Gyayoho
Evam
Antaram
Jnana
Chakshusha
Bhuta
Prakriti
Moksham
Cha
Ye
Viduhu
Yanti
Te
Param
Kshetra Kshetra Gyayarevam
Kshetra Kshetra Gyayarevam
Antaram Jnana Chakshusha
Antaram Jnana Chakshusha
Bhuta Prakriti Moksham Cha
Bhuta Prakriti Moksham Cha
Ye Vidur Yanti Te Param
Ye Vidur Yanti Te Param
Kshetra Kshetra Gyayarevam
Kshetra Kshetra Gyayarevam
Antaram Jnana Chakshusha
Antaram Jnana Chakshusha
Bhuta Prakriti Moksham Cha
Bhuta Prakriti Moksham Cha
Ye Vidur Yanti Te Param
Ye Vidur Yanti Te Param
Kshetra Kshetra Gyayarevam
Kshetra Kshetra Gyayarevam
Antaram Jnana Chakshusha
Antaram Jnana Chakshusha
Bhuta Prakriti Moksham Cha
Bhuta Prakriti Moksham Cha
Ye Vidur Yanti Te Param
Ye Vidur Yanti Te Param
Kshetra Kshetra Gyayarevam
Kshetra Kshetra Gyayarevam
Antaram Jnana Chakshusha
Antaram Jnana Chakshusha
Bhuta Prakriti Moksham Cha
Bhuta Prakriti Moksham Cha
Ye Vidur Yanti Te Param
Ye Vidur Yanti Te Param
Kshetra Kshetra Gyayarevam
Antaram Jnana Chakshusha
Bhuta Prakriti Moksham Cha
Ye Vidur Yanti Te Param Kshetra Kshetra Gyayarevam Antaram Jnana Chakshusha Bhuta Prakriti Moksham Cha Ye Vidur Yanti Te Param Kshetra Kshetra Gyayarevam Antaram Jnana Chakshusha
Bhuta Prakriti Moksham Cha
Ye Vidur Yanti Te Param
Kshetra Kshetra Gyayarevam
Kshetra Kshetra Gyayarevam
Antaram
Jnana Chakshusha
Bhuta Prakriti Moksham Cha
Ye Vidur Yanti Te Param
Kshetra Kshetra Gyayarevam
Kshetra Kshetra Gyayarevam
Antaram Jnana Chakshusha
Antaram Jnana Chakshusha
Bhuta Prakriti Moksham Cha
Bhuta Prakriti Moksham Cha
Ye Vidur Yanti Te Param
Ye Vidur Yanti Te Param Kshetra Kshetra Gyayarevam Antaram Jnana Chakshusha Bhuta Prakriti Moksham Cha Ye Vidur Yanti Te Param Kshetra Kshetra Gyayarevam Antaram Jnana Chakshusha Bhuta Prakriti Moksham Cha
Ye Vidur Yanti Te Param
Kshetra-kshetra-gyo-revam Antaram jnana-chakshusha Bhuta-prakriti-moksham-cha Yeh-vidhu-yanti-te-param Kshetra-kshetra-gyo-revam Antaram jnana-chakshusha Bhuta prakriti moksham cha Ye vidurandi te param Kshetra kshetra jnyo revam Antaram jnana chakshusha Bhuta prakriti moksham cha Ye vidurandi te param
Kshetra
Kshetra
Kshetra Gyayaha
Udali Urmiyana
Evam
Evam
Antaram
Antaram
Merupadu
Merupadu
Jnana Chakshusha
Jnana Chakshusha
Jnana Kannottata
Jnana Kannottata
Bhuta
Bhuta
Virvadi
Virvadi
Prakriti
Prakriti
Jadayirkai
Jadayirkai
Moksham
Moksham
Virudalai
Virudalai
Cha
Cha
Melum
Melum
Ye
Ye
Yaruvan
Yaruvan
Viduhu
Yanti
Anandi
Anindan
Te
Avaikal
Avaikal
Param
Param
Paramam
Paramam.
Everyone understands Tamil? Does everyone understand Tamil? If you ask them in Tamil, they don't understand, they won't be able to reply. Alright, go ahead, just read the Tamil.
Mudimil Purve Devatyasa Bhakti Vilanda Swami Srila Prabhupada Ki
Jai
Udalukkum Udalin Urmiyalanukkumana Indha Verubattai Arindhu Kaanbavarum Indha Thalaiyilirundhu Vidudhalai Peruvadharkana Muraiyai Purindhu Kollakoodiyavarumana Oruvar Parama Ilakkinai Adaigindhar Oruvarai Indha 13th Adhyayathin Nokkam Udal Udalin Urmiyalan Mattum Paramatma Ivargalukku Idaiyilana Verubattai Oruvar Purindhu Kolla Vendum Endradhe 8 to 12 வரை உள்ள பதங்களில் உள்ளவாறு ஒருவர் விடுதலைக்கான முறையை அடையாளம் காண வேண்டும். அதன் பிறகு அவரால் உன்னத இலக்கை அடைய முடியும். நம்பிக்கையுள்ள மனிதன் ஒருவன் முதலில் இறைவனை பற்றி கேட்பதற்கான ஒரு நல்ல தொடர்பை சத்சங்கத்தை உடையவராக இருக்க வேண்டும். பிறகு படிப்படியாக தெளிவுபெற வேண்டும். ஒருவன் ஆன்மீக குருவின் ஏற்றத்தால் ஜடத்திற்கும் ஆத்மாவிற்கும் இடையுள்ள பிரித்தறியக்கூடிய கற்றுக்கொள்ள வாய்ப்பினை பெற முடியும். அதுவே மேற்கொண்டு ஆன்மீக உணர்வுக்கான வாய்ப்புடியாக மாறுகின்றது. பல்வேறு அறிவுரைகளால் ஆன்மீக குருத்தன் சீரர்களுக்கு வாழ்க்கையில் ஜட கண்ணோட்டத்திலிருந்தும் உட்பட கற்றுக்கொடுக்கின்றார். உதாரணமாக பகவத்கிரீ கிருஷ்ணன் ஜட கருத்துக்களிலிருந்தும் உட்பட அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதை நாம் காண்கின்றோம். இந்த ஜடம் இந்த உடல் ஜடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது உடலின் 24 மூலங்களுடன் பிரித்தெடப்படிய முடியும். இது ஸ்தூல தத்துவம் சூக்ஷ்ம தத்துவம் மனம் மற்றும் மானசீகமான உழைப்பல் இவற்றுக்கு இடையே விளைவு வாழ்வின் அறிகுறிகளெல்லாம் ஆகும். ஆனால் இதற்கு மேற்பட்ட ஆத்மாவும் மேலும் பரமாத்மாவும் கூட இருக்கின்றார்கள். ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒருவர் இருவர். இந்த ஜட உலகம் ஆத்மா மற்றும் 24 ஜட மூலகங்களின் சேர்க்கையாக இயங்குகின்றது. இந்த முழு ஜட தோற்றத்தை ஆத்மா மற்றும் ஜட மூலகங்களிலிருந்து கலவையாகவும் பரமாத்மாவின் இருப்பையும் யார் உணர்வனால் காணப்படுகின்றதோ அவன் ஆண்டியவர்களுக்கு மாற்றுபெற தகுதி பெற்றவனாக மாறுகின்றான். இந்த விஷயங்கள் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் உணர்ந்து அறிவதற்கும் ஆனவை.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Bhagavan Sri Krishna spoke this Bhagavad Gita to Arjuna to give him the eyes of knowledge.
Bhagavan Sri Krishna, Arjuna, ஆன்மீக கண்ணோட்டத்தை உடப்பதற்காக இந்த பகவத்கீதையை உபதேசம் செய்தார்.
In this verse, it is mentioned Jnana Chakshusha, the eye of knowledge.
In the Sloganil, Jnana Saksam in the Pura Padrade, Ade Anmi Kandam, Ade Anmi Kandam,
who has the vision of knowledge.
Anmi Kandam, whatever.
So, even today, those who understand Bhagavad Gita as it is can have the same vision of knowledge that Arjuna was awarded by Krishna. Now, what is the vision of knowledge? A person in ignorance sees the land, the trees, the rivers, the people. And a person with the vision of knowledge also sees land, rivers, trees, people. But one who has knowledge knows what is the difference between the body and the proprietor of the body. What is the process of freedom from bondage? So a person in ignorance sees this material world is a place for me to enjoy. And to try to dominate. And a person in knowledge knows that I cannot enjoy, this place is not a place for my enjoyment. I do not belong in this place. This material world is a place of suffering. I am an eternal spirit soul. I am the eternal servant of Krishna. So one who is Ajnana Chakshusha, one who has vision without knowledge, tries to enjoy this material world. And one with knowledge knows that I can't enjoy this material world, I'm not meant to enjoy this material world. He doesn't become entangled in this world. But uses everything in this world for the service of Krishna. So one has to understand all these points very carefully. What is the body? The body seems to be me. When we are hungry, we say, I feel hungry. I don't know how you say it in Tamil. And actually, you say the same thing. In Hindi, you'd say, Bhook lag raha hoon. Hunger is attacking me, or something. It means something like that. Bengali also. Kida lagchi. It's affecting me. Hunger is affecting me.
It kills.
But the idea is that me, I am hungry. So conventionally we may say this. In an ordinary way. But a person in knowledge understands that the soul is not hungry. The body is experiencing that. he also understands who is the proprietor of the body. So that could be considered the jiva who is in the body as the proprietor of the body. In one sense. But the ultimate proprietor of everything is Krishna. So a devotee of Krishna knows that I am not the body, but at the same time he knows that I have to use this body to serve Krishna. In Sri Chaitanya Charitamrita there is a narration of Sanatan Goswami, one of the greatest devotees of Sri Krishna Chaitanya Mahaprabhu. Who was actually from a high class Brahmin family. But due to force of circumstances had been engaged in the service of the Muslim ruler of Bengal. So he was bahishkrita. He was rejected from Brahmin society. Nowadays we find so many Brahmins, they're very proud. I'm a Brahmin and I'm working for some big computer company owned by some beef-eating person. But in those days they were very strict. If anyone took a salary immediately, you're not a
Brahmin.
I didn't say Shudra. Actually the Shudras, they didn't take salaries either. They were owned, I mean, practically. So anyway, Sanatan Goswami was rejected from the standard Hindu society. Although he was accepted by Chaitanya Mahaprabhu. So he could not enter the temple at Puri. According to the strict rules of Hindu society. Even today the Western devotees of ISKCON are not allowed to enter Jagannath's temple at Puri. Although if a Muslim dresses, Indian Muslim dresses in pants and shirt, they can't tell he's a Muslim and he can go inside. So Sanatan Goswami, he couldn't enter the temple of Jagannath, and also he had severe rashes. It's called in English weeping rash. That means from his body there was so much pus coming. And Chaitanya Mahaprabhu would daily embrace Sanatan Goswami out of love. So Sanatan Goswami thought that, you see, it's a great offense for me to be embraced by Chaitanya Mahaprabhu and to contaminate his body with all the pus from my body. So I'm making these offenses to Chaitanya Mahaprabhu and I can't enter the Jagannath temple. What's the use of being alive? He thought. So he decided, he didn't tell anyone, but secretly he decided that at the upcoming Rath Yatra of Lord Jagannath, he will throw himself his body before the wheels of the ratham, and in this way end his life.
அவர் எவரோடும் செல்லவில்லை, ரகசியமான வகையில் அடுத்த வருடத்தில் வரக்கூடிய ஸ்ரீ ஜெகநாத ரதத்தின் தேர் சக்கரத்தின் முன்பு தான் விழுந்து தற்கொலை செய்து கொள்வது என்ற முடிவுக்கு வந்தார்.
Chaitanya Mahaprabhu, who is the Antaryami, the indwelling seer in everyone's heart, he knew that Sanatana Goswami was secretly planning this. So one day he told him, "Hey Sanatan, what are you thinking of?" You surrendered your life to me, you became my disciple. And you see, so your body belongs to me. So what kind of behavior is it that you want to destroy someone else's property? He said, "I have so many things to do through you, but if you commit suicide, then how will you be able to do any service?" Chaitanya Mahaprabhu also said, "If I could get Krishna Prem by throwing myself before the chariot of Jagannath, then I would do it 1,000 times. But that's not the way to get Krishna Prem."
ஸ்ரீ கிருஷ்ண பிரேமியை ஸ்ரீ ஜெகநாத ரதத்தின் தேர் முன்பு நாம் தற்கொலை செய்து கொள்வதன் மூலமாக அடைய முடியுமானால் கண்டிப்பாக நான் பல கோடிக்கணக்கான பிரிவுகள் அவ்வாறு செய்திருப்பேன். ஆனால் உண்மையில் கிருஷ்ண பிரேமியை அடையக்கூடிய முறை அது அல்ல.
So the point to be understood from this is that we are not the proprietor of the body. Ultimately, Bhagavan, he is the proprietor of the body.
இந்த கதையின் மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் நம்முடைய உடலின் உரிமையாளர் அல்ல, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நம்முடைய உடலின் உரிமையாளர் என்பது.
He has given us this body and it's meant to be used in his service.
அவர் நமக்கு இந்த உடலை அளித்துள்ளார் அவருடைய சேவையில் ஈடுபடுத்துவதற்கு.
And by doing that, one can get, as is mentioned in this verse, moksha, liberation from material existence.
இந்த உடலை அவர் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சேவையில் பயன்படுத்துவதன் மூலமாக பௌதிகமான தடைகளிலிருந்து விடுபட்டு நாம் மோட்சம் அடைய முடியும்.
And then one can go to yevidu yanti te param. Those who know this, they go to the supreme.
பின்பு நம்ம பகவானின் இறுதியான ஆன்மீக உரையினையும் அடைய இயலும்.
That is the parampad, the supreme position.
அதுதான் இறுதியான நிலையாகும்.
That they say in the Sri Vaishnav Sampradaya, parampad, no?
Sri Sampradaya கூட நாம் போகிறோம் பரமம் பரமம் என்று.
Means the Vaikuntha.
இதுவே வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது.
Or even beyond Vaikuntha, Golok Vrindavan. So this is being instructed in Bhagavad Gita. It is all meant to lead us to the platform of Krishna Prem, pure love of Krishna.
இவை அனைத்தும் நம்மை மிகச்சிறந்த கிருஷ்ண பிரேமம் என்ற உன்னதமான தலத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய விஷயங்களாகும்.
Chaitanya Mahaprabhu has given a very easy process for the modern age. In this age of Kali, there is no other way, no other way, no other way but to chant the names of Krishna, chant the names of Krishna, chant the names of Krishna.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை நாமத்தை உச்சரிப்பதை விட வேறு வழியில்லை, வேறு வழியில்லை, வேறு வழியில்லை என்று கூறி மிக எளிதான முறையை நமக்கு அளித்துள்ளார்.
But at the same time, one has to understand these basic principles of spiritual knowledge.
அதே நேரத்தில் பகவானை நாமத்தை உச்சரிக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஆன்மீக வாழ்க்கையின் இந்த அடிப்படையான விஷயங்களையும் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும்.
Otherwise, if one doesn't have clear understanding, one may perform some kind of bhakti, but it won't become pakka, it won't become solid.
இந்த அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் பக்தி செய்வோமானால் நம்முடைய பக்தி பக்குவமானதாக மாறாது.
So Krishna is recommending here, one should know what is the difference between the body, the material nature, the spiritual nature, all these things should be understood.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு இவ்வாறு நாம் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உடைய வித்தியாசத்தையும் பௌதீக இயற்கையை பற்றியும் ஆன்மீக இயற்கையை பற்றியும் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
Without understanding these points very clearly, one can not have a clear concept of what is bhakti.
இந்த விஷயங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத பட்சத்திற்கு பக்தியை பற்றிய சரியான எண்ணத்தை எவன் ஒருவனும் அடைய முடியாது.
And therefore we find some people they're performing bhakti but with a without proper knowledge, and therefore they remain more or less on the material platform.
நாம் பல நேரங்களில் பார்க்கின்றோம், மக்கள் பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பக்தி செய்கிறார்கள், ஆனால் ஆன்மீக அறிவில் சரியான முறை விளக்கம் இல்லாதவர்களாக, காரணமாக அவர்களை அறியாமலே அவர்கள் பௌதிகமான தலத்திலேயே இருக்கின்றார்கள்.
Unless one clearly understands that I am not the body, I am nothing to do with this material world, then he will remain attached to this material world.
தான் இந்த உடலல்ல ஆத்மா என்ற விஷயத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளாததற்கு ஒரு மனிதன் இந்த பௌதிக உலகத்துடன் பந்தப்பட்டவனாகவே இருப்பான்.
And so one may be doing bhakti but expecting what some kind of material result.
அவன் பக்தி செய்பவனாக இருந்தாலும் கூட பக்தியின் மூலமாக கூட பௌதிகமான பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடியவனாகவே இருப்பான்.
Or one will remain very much attached to home. In this chapter is mentioned putra dara griha dishu, to children, wife and home.
அவனுடைய வீடு மனை மக்கள் குடும்பம் மீது மிக பற்றுடையவனாக இருப்பான்.
Now Vaishnava, of course Vaishnava can be a grihastha.
ஒரு வைஷ்ணவன் கிரகஸ்தாவும் குடும்ப வாழ்க்கையிலும் வாழலாம்.
But a Vaishnava who lives in at home is different to a materialist.
ஒரு வைஷ்ணவன் குடும்ப வாழ்க்கையில் வாழ்வதற்கும் சாதாரணமான பௌதிகவாதி குடும்ப வாழ்க்கையில் வாழ்வதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கின்றன.
Because a materialist thinks that my home, my wife, my family is everything, all in all.
சாதாரணமான பௌதிகவாதி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் இதுவே வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்று நினைக்கக்கூடியவனாக இருக்கின்றான்.
But a devotee understands that all these things are temporary.
அதற்கு மாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தன்
My real relationship is with Krishna.
என்னுடைய உண்மையான உறவு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மட்டுமே உள்ளது என்பதை புரிந்து கொண்டவனாக இருக்கின்றான்.
And ideally all the family members they cooperate to serve Krishna.
என்னுடைய எல்லா விதமான குடும்ப உறவினர்களும் கிருஷ்ண பக்தியை உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றான்.
So one shouldn't presume, however, that because I'm doing bhakti and I'm chanting and I'm a Vaishnava grihastha that automatically I'm on the liberated platform.
அதற்காக வைஷ்ணவ பக்தனும் கூட தான் குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலேயே தானாகவே தான் குடும்ப வாழ்க்கையில் மோட்சம் அடைந்து விட்டோம் என்று கற்பனை செய்யவும் கூடாது.
Unless one is deliberately cultivating this knowledge, the tendency is to cultivate ignorance.
இந்த விஷயங்களை சரியான முறையில் புரிந்து கொண்ட சரியான மனோபாவனை வளர்க்காத பட்சத்திற்கு கண்டிப்பாக நாம் குடும்ப வாழ்க்கையில் அஞ்ஞானமுடையவர்களாகவே இருப்போம்.
Unless one regularly hears about these topics from Bhagavad Gita, then the tendency is to remain attached to material things.
தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை ஸ்ரீமத் பகவத் கீதை கேட்காத பட்சத்தில் கண்டிப்பாக நம்முடைய இயல்பான மன உணர்வு பௌதிக உலகத்தோடு பந்தப்பட்டவர்களாக மாறுகிறது.
And therefore people we find that people they judge religion in terms of some material results.
நாம் கூட காண்கின்றோம் மக்கள் பொதுவாக ஆன்மீகத்தையும் கூட பௌதிகமான பலன்களின் ஆதாரமாக வைத்து கணிப்பதை.
They have these miracles. You see, you go to some religious assembly and they touch someone and they become free from some disease.
அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் ஏதாவது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான சம்பவம் நிகழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சில ஆன்மீக இயக்கங்களுக்கு செல்கின்றார்கள். சில நபர்கள் நம்மை தொட்டவுடன் உடனே குணமாகிவிட வேண்டும் உடல் என்று நினைக்கின்றார்கள்.
And people think, well, this is proof of God's power.
இதுதான் கடவுளுடைய சக்தி, பிரதானமான சக்தி என்று ஆச்சரியப்படுகிறார்கள்.
They're so foolish, they don't think that you have some disease, but still, you are free from some disease, still you have to die.
அவர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. அந்த ஆன்மீகத்துக்கு சென்று உன்னுடைய நோயிலிருந்து நீ விடுபட்டாலும் கூட கண்டிப்பாக மீண்டும் மரணமடைய வேண்டும் என்பதை.
So the really valuable help is to help people to get free from birth, death, old age and disease.
எனவே உண்மையான முறையில் அந்த மக்களுக்கு உதவுவது என்ன என்றால் அவர்களை ஜனன மரணத்திலிருந்து விடுபட வைப்பது.
Permanently, that is God's real mercy. But people think that I am this body and this body is to be enjoyed, and therefore they think that God's mercy is to help me enjoy in this material world. But the real mercy of God is to help us understand that we don't belong in this material world at all. We belong with Him in the spiritual world. So we have to rise above material attachments. In this purport, Srila Prabhupada stresses that this knowledge has to be understood with the help of the spiritual master. Unfortunately, in the modern age, due to ignorance, the gurus, they don't give spiritual knowledge. People think that sadhus are magic men. Yadu is the
Tantravadi.
Yeah. Of course, the tantrics, they have some powers, but that's very low class. They use all bhutas and all this kind of
thing.
So the same thing, that they do these miracles, but actually it's not the power of God, it's some bhutas. So, but the, you see, in Vedic culture, there's always been these tantrics, which are, they're rather low class. So, but the high class or the real sadhu is not tantravadi but mantravadi. Mantravadi. I mean, they give spiritual knowledge. They give spiritual knowledge. That is the meaning of initiation, diksha. Divyam jnanam yato dadyat purva papasya sankshaya. This di means divya jnana, spiritual knowledge. And sha, diksha. So ksha stands for kshayam, means destruction. Purva papasya sankshaya. It means the complete destruction of all previously committed sins. Not only destruction of previous sins, but even the tendency to commit sins is destroyed by attaining spiritual knowledge. So it's not just a formality, but one has to understand this spiritual knowledge by hearing. Chaitanya Mahaprabhu is Krishna Prema Pradaya, the giver of Krishna Prema.
Bhagavan Sri Chaitanya Mahaprabhu Krishna Premiye namakku alippavaravar.
Namo Mahavadanyaya Krishna Prema Pradayate Krishnaya Krishna Chaitanya Namne Gaura Tvishe Namaha. Rupa Goswami Prabhupada offered respects to Sri Chaitanya Mahaprabhu in this way.
Rupa Goswami Prabhupada ivarana Sri Chaitanya Mahaprabhu kodigina namo bhagavata nyaya krishna prema kudayire krishnaya krishna chaitanya namane gaurav dishe namaha.
He said, I offer my respects to you who are the most magnanimous.
Naan Sri Bhagavan Chaitanya Mahaprabhu kinde namaskarangale arigide arigide yenani avar miga miga dayala gunamudaiyavar.
Because you are liberally distributing Krishna prema.
Karanam Sri Krishna premiye tharalamana mari inda maniya samudayathukku neengal niyogam seigireengal.
You are Krishna, come as Krishna Chaitanya, with the name of Krishna Chaitanya.
Nee Bhagavan Sri Krishna aavin irpinum Sri Krishna Chaitanya Mahaprabhu endra peril neengal vandirulleergal.
And with a golden countenance.
Thanga nirathil avadaram seidulleergal.
So he is giving Krishna Prem, but we find in the Sampradaya of Chaitanya Mahaprabhu, it's not just a matter of saying Prem, 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 but the Shastra is there to be understood.
Ivaraga Sri Krishna Sampradaya, Krishna Chaitanya Mahaprabhu Sampradayathil, Mahaprabhu Krishna Premi Adipadarku Vandhalum Kuda, Adhe Nerathil Bhaktargal அதனால் முக்கியமான அடிப்படையான ஆன்மீக ஞானத்தை அவங்க கழிக்கின்றார்கள்.
Now of course not everyone can be a great scholar. It's not required.
ஒவ்வொரு பக்தரும் மிகச்சிறந்த பண்டிதராக மாறுவான் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது.
At least those who are guiding the Vaishnava society, they should understand all the imports of Shastra.
இந்த வைஷ்ணவ சமுதாயத்தை வழிகாட்டக்கூடிய மிகச்சிறந்த பக்தராக கண்டிப்பாக இந்த விஷயங்களை பரீட்சையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
But we find that in Bengal, where the Sampradaya of Chaitanya Mahaprabhu was very prominent, there were so many Vaishnava poets who transmitted the essence of all Shastric understanding in simple songs.
மேற்கு வங்காளத்தில் நாம் காண்கின்றோம் ஸ்ரீ சைதன்ய மகாவரை பின்பற்றக்கூடிய இந்த பெரும்பான்மையான பக்தர்கள் மிக எளிமையான வங்காள மொழியில் இந்த பக்தியின் ரசத்தினை மிக எளிமையான முறையில் வெளிப்படுத்தியிருப்பார்கள்.
So we sing many of these songs even today in our ISKCON.
இப்பொழுது கூட நம்முடைய ISKCON இயக்கத்தில் அந்த வைஷ்ணவ பாடல்களை நாம் தினசரி இசைக்கின்றோம்.
So just like for instance we sing Sri Guru Charana Padma Kevala Bhakti Sadma.
உதாரணமாக காலையில் ஸ்ரீ குரு சரண பத்ம என்ற பாடலை நாம் பாடுகின்றோம்.
So it's very simple language but very deep import.
உண்மையில் இது மிக எளிதான மொழியாக இருந்தபடியும் கூட மிக ஆழமான அர்த்தமுடைய பாடலாகும்.
And actually to sing that song one has to be very advanced.
உண்மையில் அந்த பாடலை பாடுவதற்கு நாம் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும்.
To actually sing that and mean it.
உண்மையான முறையில் இசைப்பது என்றால் அந்த பொருளை உண்மையான முறையில் கிரகித்து இசைப்பது என்பது.
It's easy to say but to actually mean it.
சாதாரணமான ஒரு பாடலை பாடுவது எளிதான காரியம், அந்த பொருளை உண்மையான முறையில் ஆழமாக புரிந்து பாடுவது கடினமான விஷயம்.
குரு முக்க பத்ம வாக்கிய சித்தை தே கொரிய ஐக்க ஆனா கொரியமான ஆசா that the words from the lotus mouth of the guru, I make that one with my heart and I don't desire anything else.
Sri Guru Mukha Padma Vakya aanmiya guruvin mugathilirundu varakudiya vaarthigalai enudaiya vaalkaiyin aanmiya kurikkolgal adhukku maaraga enudaiya vaalkaiyil endha vidhamana lakshyam illai endru naam purindhukolla vendum.
So that actually should be the position of the disciple.
Unmaiyil shishyanudaiya manobhavanai vaalkaiyin kurikkol ivvaru irukka vendum.
But you know, it's many times we see that people take initiation but they're not really developing that mood.
ஆனால் பல நேரங்களில் நாம் பார்க்கின்றோம் பக்தர்கள் தீட்சை வாங்கிட்டார்கள், ஆனால் இந்த ஆன்மீகத்துடைய குறிக்கோளை நிறைவேற்றுவது மட்டும் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த குறிக்கோளை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள்.
Of course in the modern age there is the Pancharatriki Diksha, which means Diksha according to the Pancharatrik system.
இதே காலத்தில் பஞ்சராத்திரிக முறைப்படி தீட்சை வழங்கப்படுகிறது.
In which those who show some inclination to bhakti, they may not be fully surrendered, but they have the tendency for that, then they're initiated.
இதே காலத்தில் முழுமையான முறையில் சரணாகதி அடையாவிட்டாலும் கூட அந்த சரணாகதி அடைவதற்குரிய மனோபாவனையை ஓரளவுக்கு வளர்க்கப்படக்கூடிய பக்தர்களுக்கு கூட தீட்சை வழங்கப்படுகிறது.
But then they should apply themselves very seriously.
ஆனால் தீட்சை வாங்கிய பின்பு அவர்கள் தன்னை பக்தியில் சிறந்தையான முறையில்
It's not that just you take Diksha and that's it, all
finished.
But that means the beginning, actually. So one should hear and serve very carefully. And in this way one gradually becomes purified. But you know, some people they think, well, you just take initiation and then that's it, finished. Then where is the purification? One has to become purified to enter the kingdom of God. Sometimes people think, well, our rules are very strict in this school. No onion, no meat, that's bad enough. But then no onion, no garlic, no tea, no coffee. But actually there's more rules. No TV, no cinema.
TV பார்க்க கூடாது, cinema பார்க்க கூடாது.
They're saying, oh, that's really very strict.
உண்மையில் இது கஷ்டமான கடினமான இயக்கம்.
But the thing is, if we want Krishna bhakti, then you can't be a materialist and be a devotee.
நாம் கிருஷ்ண பக்தராக மாற வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் பௌதிகவாதிகளாக இருக்கக்கூடாது.
Chaitanya Mahaprabhu is famous for being mad for Krishna.
Sri Chaitanya Mahaprabhu, இந்த கிருஷ்ண பிரேமியை அடைவதற்காக
he didn't in between, in the middle of his kirtan, he didn't take coffee breaks. Chanting, dancing, Hare Krishna, Hare Krishna. Oh, it's time for coffee. Okay, sit down, drink coffee, talk some nonsense, and then I go back. No, not like that. In fact, his servant would have to call him and make him, all right, sit down, take some prasad, because he, you know, what's prasad, he wasn't even thinking. For him, it was just some routine, but his real absorption was in Krishna Kirtan. So that's a very advanced stage. For us, it's round the other way. We want to know, where's the prasadam? That's the main thing. We talk about preaching Krishna consciousness. But one of the main ways is by giving Krishna prasadam. There's a saying in English, the way to a man's heart is through his stomach. The way to a man's heart is via his stomach, through his stomach. So, of course, prasad is completely transcendental. But that's why we say it's prasad sevai. It's another kind of service. It's part of bhakti, to honor prasada. So that's another of our strict rules. We don't purchase any bread or biscuits or anything like that. No chocolates. Only that which is cooked by devotees and offered to Krishna with love is suitable food for a Vaishnava. Because the devotee is interested in purification, not sense gratification. So you may think, well, this is a very high standard. But if we understand these points that are mentioned here, that I am not the body. I am different from the body. I have to be liberated from this material condition and go to Krishna. Then automatically you will want to follow all these things.
அதுக்கு மாறாக நான் இந்த உடல் இல்ல ஆத்மா கண்டிப்பாக இந்த பௌதிக கருவிலிருந்து தலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டோமானால் கண்டிப்பாக நம்மால் இந்த விதிமுறைகளை பின்பற்ற முடியும்.
So this hearing and associating with devotees, that is essential.
இதன் காரணமாக பக்தருடன் சங்கம் வைத்துக் கொள்வது தொடர்ச்சியாக ஆன்மீக அறிவுரைகளை கேட்பது மிக மிக அவசியமான விஷயமாகும்.
Even if we think I've heard it all before, well, maybe, but we should hear it again and again. Because by regular hearing, our conviction becomes strong. For millions of lifetimes, we've been hearing the message that we should enjoy our senses in this material world. Everything in this material world gives the message that we should enjoy it. Everyone in this material world is convinced that we should be enjoying this material world.
இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விதமான மனிதரும் தீர்க்கமான முடிவு எடுத்துள்ளான் இந்த உலகத்தை அனுபவிப்பது என்று.
People are fighting with each other.
மக்கள் இந்த விஷயத்திற்காக ஒருத்தரோடு ஒருத்தர் யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
But one thing they all agree on is that everyone thinks I should enjoy.
ஆனால் எல்லா விதமான மக்களுமே ஒரு விஷயத்தில் பொதுவான கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். நாம் அனைவரும் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று.
And they fight with others because they think that these people, they are obstructing my enjoyment.
பொதுவாக அவர்கள் ஒருவரோடு யுத்தம் செய்வது சண்டை செய்வதற்கு காரணம் இந்த மனிதன் என்னுடைய இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய திட்டத்தில் தடை செய்கின்றான் என்பதனால்.
So we also, even without associating with materialistic people, in our mind that tendency is there to think I should enjoy this material world.
பௌதிகவாதிகளோடு நாம் பற்றுள்ளவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய மனதில் கூட இன்றும் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற மனோபாவனை சிறிது உள்ளது.
So we have to hear regularly.
இதனால் மேலும் மேலும் நாம் தொடர்ச்சியாக கேட்க வேண்டும்.
I am not the enjoyer of this world. I cannot enjoy it. It is not possible.
இந்த உலகத்தை நான் அனுபவிக்க முடியவல்ல. உண்மையில் இந்த உலகத்தை என்னால் உண்மையான முறையில் அனுபவிக்கவும் முடியாது என்பதை.
Well, we may think, well, it is possible.
உண்மையில் இந்த உலகத்தை நாம் முழுமையான முறையில் அனுபவிக்க முடியும் என்று சில நேரங்களில் நினைக்கலாம்.
I can get a nice house and a nice car and everything will be very nice.
நான் மிக அழகான வீடு கட்டுவேன், மிக அழகான கார் வாங்குவேன் என்று நினைக்கலாம்.
So the nature of, but even if we have this material happiness, it eventually becomes the cause of our distress.
இந்த பௌதிகமான இன்பங்கள் நமக்கு இருந்தபடியும் கூட இறுதியில் அவை துன்பத்திற்கு காரணமாகவே அமையும்.
Because by the force of time, we are ripped away from that. We are forcibly separated by death.
காரணம் காலத்தின் கட்டாயத்தின் மூலமாக நாம் அனைவரும் இந்த பௌதிகமான இன்பங்களிலிருந்து கட்டாயமான முறை வலுக்கட்டாயமான முறையில் பிரிக்கப்படுவோம்.
So one who has jnana chakshu, the eye of knowledge, he sees all this.
உண்மையிலேயே ஆன்மீக கண்ணோட்டமுடைய ஞானமுடையவன் இந்த விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்கின்றான்.
And he follows the advice, smaram nityam anityatvam, always remember that everything here is temporary.
அவன் முக்கியமான ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நினைக்கின்றான், இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான விஷயங்களுமே அனித்தியம் என்பதை நித்தியமாக நினைப்பவனாக இருக்கின்றான்.
But that this body should be utilized in the service of Krishna.
அது காரணமாக இந்த உடல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சேவையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார்.
Krishna is giving here simple instruction how we can go to the supreme destination.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு மிக எளிமையான முறையில் அவருடைய ஆன்மீக உலகத்திற்கு நாம் எவ்வாறு திரும்பிச் செல்வது என்பதை விளக்குகின்றார்.
It's not required that we make very complex philosophy.
நாம் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு தத்துவத்தை உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை.
Of course, it's a kind of intellectual sense gratification to try to make everything very complicated.
பொதுவாக அறிவுக்கூர்மை உடையவர்களுக்கு இது அறிவுக்கூர்மை ஒரு விதமான புலன் திருப்தி விஷயங்களை மிக கஷ்டமான முறையில் மாற்றுவது.
But in Bhagavad Gita, Krishna has presented the topics very simply.
அதற்கு மாறாக பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மிக எளிமையான முறையில் நமக்கு விளக்கி கூறுகின்றார்.
There are five basic topics in Bhagavad Gita.
Yeah,
five basic tattvas. Actually, that's not topics. Topic is vishaya. But there are five tattvas. That's the better word. The five... what's the word for tattva in English? Prabhupada says the five principal subjects. But it's tattva, it's different from, little different from vishaya. Yeah, alright. Anyway, these five tattvas are Ishvara, Jiva, Prakriti, Kala and Karma. So if we understand all these things very clearly, then we can advance easily on the path of liberation to go to Krishna. We should understand Krishna is the supreme control. I am only meant to serve Him. It may seem that I am independent from Him, but I am not. Everything is controlled by time. Everything in this material world is subject to time. Time for a mosquito to pass away. So, now at this particular time, I am in the human body. So, I should utilize this body to serve Krishna and become free from the influence of mundane time. So Chaitanya Mahaprabhu has shown us the path to the highest ecstasy of love of Krishna. Chaitanya Mahaprabhu especially recommended the study of Srimad Bhagavatam. Bhagavatam gives us detailed knowledge of Bhagavat Tattva Vijnana, the science of knowledge of Bhagavan. But even more than that, it gives us knowledge of the very sweet dealings between Krishna and His devotees. So bhakti is very sweet and attractive. This morning we were reading from Srimad Bhagavatam about Bhishma Dev's appreciation of Krishna's beauty. And Bhishma Dev's appreciation of Arjuna being the friend of Krishna and Krishna being the friend of Arjuna. So these are very sweet topics. Bhakti is very sweet. But it is based on this knowledge given in Bhagavad Gita. So this basic knowledge is required. So we're distributing these books, Bhagavad Gita, so that people can get this basic knowledge of the science of the self. But really, if we are to understand it properly, then we have to approach a bona fide guru. Who will help us to understand all these points. And then we can proceed very nicely on the path of bhakti. Bhakti is very simple.
Bhakti unmail elimiyanadhi.
It is the surrender of the soul to Krishna with pure love and complete faith.
Bhakti jivatmami elimiyana bhagavan Sri Krishna saranayate gunamavu.
That faith is based on knowledge that I am not the body, I am the eternal soul, the eternal servant of Krishna.
Bhagavan Sri Krishna anupurna the sraddhai viswasam naan indha udalalla aatma indha visayathil adipadiyaga kondadhaagum.
So these temples of these centers of Krishna consciousness all over the world, they are of course meant for cultivating bhakti, pure devotional service to Krishna.
இந்த ஐரவுரா கிருஷ்ண பக்தியை இந்த ஆன்மீகமான மையங்கள் இந்த கிருஷ்ண பக்தியை மனித சமுதாயத்திற்கு கற்றுக்கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவையாகும்.
So that bhakti is very simple and sweet and joyful.
இந்த இயக்கத்தில் நாம் கற்றுக்கொடுக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி எளிமையானது, எளிமையானது, ஆனந்தமயமானது.
But at the same time it is grave.
அதே நேரத்தில்
serious,
ஆழமானது, இது சிரத்தையுடையவர்களுடன் கூடியது.
It's very grave and serious and with a solid philosophical background.
இது மிக ஆழமான அடிப்படையான ஆன்மீக அறிவை அடிப்படையாக கொண்டது.
So try to keep this bhakti atmosphere very simple and sweet and serious.
இதனால் இந்த பக்தி மிக எளிமையானதாக ஆனந்தமுடையதாக வைத்திருங்கள்.
I'm traveling to different centers of our ISKCON movement throughout the world.
நான் இந்த உலகம் முழுவதும் உள்ள இந்த இஸ்கான் இயக்கத்தின் பலவிதமான ஆன்மீக இயக்கங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன்.
And we find the atmosphere is a little different in each place.
ஒவ்வொரு
each center.
சிறிதளவிற்கு ஒவ்வொரு ஆன்மீக மையத்திலும் சூழ்நிலை சிறிதளவிற்கு வித்தியாசமானதாக உள்ளது.
We can recognize the true atmosphere of bhakti. It is simple and sweet and serious.
உண்மையான பக்தி சுவையானது, எளிமையானது, அதே நேரத்தில் சிரத்தையானது.
By simple, I mean not unnecessarily complicated.
எளிமையான முறையில் என்பதை நான் இவ்வாறு கூறினேன் என்றால் தேவையற்ற முறையில் குழப்பமுடையதாக அல்ல.
Often when we have big temples, it becomes more complex.
பொதுவாக பெரிய ஆலயங்களில் விஷயங்கள் சிறிது குழப்பமுடையதாக மாறுகின்றது.
Because then there's different departments and administration and legal affairs and financial affairs and all this kind of stuff.
காரணம் பெரிய ஆலயங்களில் பலவிதமான பிரிவுகள் வருகின்றன. பெரிய பொருளாதார பிரச்சனை மற்றும் பலவிதமான நிர்வாக அமைப்புகள்.
Those devotees who are with Srila Prabhupada in 1966, when the whole temple was about half the size of this room, they thought that was very sweet in those days.
1966 வருடத்தில் ஸ்ரீல பிரபுபாதம் முதன்மையாக இருந்த பக்தர்களுடைய இந்த ஆலயம் இதில் பாதிதான் இருந்தது. அவர்கள் பக்தி மிக மிக இனிமையானது, இவ்வளவுதான் என்று நினைத்தார்கள்.
But eventually it became necessary for spreading Krishna consciousness, then more facility is required and organization is required.
பின்பு கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்காக இந்த இயக்கம் வளர ஆரம்பித்தது, ஒரு நிர்வாக அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது.
So we hope by the grace of Srila Prabhupada that here in Vellore also there should be some big center for this Krishna consciousness movement.
ஸ்ரீலா பிரபுபாடை கருணையின் மூலமாக இந்த வேலூரிலும் கூட இந்த கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மையம் ஏற்பட வேண்டும்.
Why it's of course starting so gradually, we had some small center, now it's a little bigger, but we should have a very good center.
தொடக்கத்தில் இது மிக சிறிய ஆன்மீக மையத்தில் ஆரம்பித்தோம், தற்பொழுது அதைவிட பெரிதாக உள்ளது. ஆனால் கண்டிப்பாக பெரிய ஆன்மீக மையம் தேவை.
But yeah, this morning we went to see some lands which, if Krishna so desires, if we are, then we may utilize those lands for making some nice temple for Krishna's service.
இந்த காலையில் கூட ஒரு விதமான நிலத்தை நாங்கள் பார்ப்பதற்கு சென்றோம். கிருஷ்ணர் விருப்பப்பட்டால் அந்த இடத்தை நமக்கு அளிப்பார்.
But we have to maintain this simple mood.
ஆனால் அதே நேரத்தில் இந்த எளிமையான மனோபாவனை உடையவர்களாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும்.
Simple means everyone understands that we are all here together to serve Krishna.
எளிமை என்பது மூலமாக இங்கு வரக்கூடிய அனைவருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்வது மட்டுமே நம்முடைய மனோபாவனை என்பது உடையவர்களாக இருக்க வேண்டும்.
Things become complex when people start thinking in terms of I, me and mine.
நான் எனது என்ற அடிப்படை உடையவராக பக்தர்கள் மாறக்கூடிய நேரத்தில் விஷயங்கள் குழப்பமுடையதாக மாறுகின்றது.
Either on the gross platform or the subtle platform.
இது சூக்ஷ்ம தளத்தில் இருக்கலாம் அல்லது வெளிப்படையான தளத்தில் இருக்கலாம்.
So try to keep everything very simple and sweet.
இதனால் தயவு செய்து எல்லாத்தையும் எளிமையானதாக, இனிமையானதாக வைத்திருங்கள்.
And at the same time very serious.
அதே நேரத்தில் மிக சிரத்தையுடையவர்களாக இருங்கள்.
Serious, we may be surprised. We see devotees chanting and dancing, and we may think, well, it's just some kind of, just like at the wedding party, like something like that. At the wedding, they're all jumping and singing. In North India, we see that more. But it's just some kind of personal enjoyment. So in Krishna consciousness there's dancing and singing. And that is very important. This singing the names of Krishna is the essence of bhakti. But at the same time, it's very serious because we realize that we have to serve Krishna, we have to get free from these material attachments. So keep everything simple and sweet and serious and keep a very pure atmosphere. In Kali Yuga, it's very easy just to dissolve into all kinds of petty arguments and blaming. This is the nature of Kali Yuga.
In the Kali Yuga, மிக எளிமையான முறையில் சாதாரணமான அற்புதமான விஷயங்களுக்கு சண்டை பிடிப்பதை எளிமையான அருமையான விஷயமாகும்.
We can only get free from the influence of Kali if we realize this quarreling influence, everyone realizes that I am the servant of 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 the servant, 1,000 times, 10,000 times, servant of the servant of Krishna.
இந்த அற்பமான முறையில் அற்பமான காரியங்களுக்கு சண்டை பிடிக்கக்கூடிய இந்த கலியுகத்தின் குணத்திலிருந்து நம்மால் எப்பொழுது விடுபட முடியும் என்றால், நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தருடைய சேவகன் 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 என்பதை 1,000 முறை புரிந்து கொண்டால் மட்டுமே.
Of course, in an organization, there has to be someone is a leader.
பொதுவாக இந்த இயக்கத்தில் சில நேரங்களில் இயக்கத்தை நடத்துவதற்காக ஒரு தலைவர் தேவைப்படுகிறார்.
But in Krishna consciousness, the qualification of the leader is that he understands I'm the servant of 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 the servant, like this.
ஆனால் உண்மையில் கிருஷ்ண பக்தி தலைவர் என்பது எல்லா பக்தர்களுக்கும் நான் சேவகன் என்பதை புரிந்து கொள்வது.
So it can be difficult to one has one has to cultivate this mood of being the servant.
இந்த பக்தருடைய சேவகன் என்ற இந்த மனோபாவனையை நாம் ஏற்றுக்கொள்வது வளர்ப்பது கடினமான காரியமாக தோன்றலாம்.
That is possible to do if we regularly hear. Anyway, we have to serve. If we don't become the servant of the servant of the servant of the servant of Krishna, then we become the servant of our senses. And we serve our families and our dogs and everything, but we forget to serve Krishna. So please remain simple and sweet and serious and surrender to Krishna. Hare Krishna. Is there any question about this? I'm coming here after 10 months actually. It's quite a long break. I've been coming here for many years. How many? When did I first come? Can you remember?
98.
You don't know.
98.
You were a young boy in school when I was first coming.
98.
Now I'm asking Jai Govinda Ramdas. He knows.
98 months.
Not before 98?
I think we were first had in the Mandapam.
Yeah.
We had in the Mandapam.
Yeah, that's only 98, not before that. I think I must have come.
I joined in 96, Maharaj. Probably 97.
Then I came before you came to this. So
96,
at least. Yeah, at least. At least 11 years I've been coming. So things are gradually developing. Now, like I say, I came after 10 months. It's quite a long time. Usually I've been coming more regularly. But somehow, you know, I have to. Last few years, I'm going round the world once a year. So many places to go, so many things to do. I became somewhat delayed. Anyway, it's very nice to see that the everything is expanding. There are more and more devotees. Everyone is happily cooperating to spread Chaitanya Mahaprabhu's movement.
So,
many thanks to all the devotees here for your efforts in spreading this movement. I can thank on behalf of Srila Prabhupada. Who traveled all over the world to nourish the ISKCON movement. So, as the servant of the servant of the servant of the servant of Srila Prabhupada, I'm also traveling around and seeing some of the centers, how they're going on. So, many thanks to all the devotees here. Especially to Akinchan Krishna Prabhu, who's the chief servant of the servant of the servant of the servant here. Now, he can't translate that, but you have to because you're the servant, so you have to translate it. You have to do, I'm telling you to do. So everyone has to have a competition. Who can be the greatest servant? Means the most humble. Competition means you try to show I'm number one, but in Vaishnav competition, you have to show how I'm last.
It
means we should practice bhakti very seriously, but not advertise, just try to be the humble servant. So any question, please?
Heaven, material or spiritual matter? Heaven, Vaikuntha Loka and Goloka Vrindavan.
Well, Svarga, that's within the material world. Vaikuntha is beyond the material world. And Golok, that is the topmost area of Vaikuntha. So, there's a question here. Do you want to read it out? Where is it? Where's the question? Here.
அவர் நட்ட மாமரம் உடனேயே வந்து உழைத்து பலன்களை கொடுக்கிறது. அவரை குழந்தையான குழுக்கள் கடத்தி செல்கிறார். ஆனால் அவர் மீண்டும் ஏமாற்றப்பட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வருகிறார். அ ஆனால் இதுபோல வேலைகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தெரிஞ்சமாக செய்வதால் அவரையும் மக்கள் கடவுளுடைய அவதாரம் என்று நினைப்பு. இதே போல வேலைகளை என்ன கேள்வி என்ன
அதனால
அதே நேரத்தில் இப்பொழுது வரக்கூடிய பல அவதாரங்கள் கூட சாதாரணமான மக்கள் குருக்கள் செய்யக்கூடிய விஷயங்களை மக்கள் பார்த்து அவங்க அவதாரம் நினைக்கிறாங்க. ஆனா ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தான் உண்மையான கடவுள் என்பதை எவ்வாறு முடிவுகிறது? இன் சைதன்ய லீலா ஆல்சோ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு சம் லீலாஸ் லைக் when he was planting the mango seed, immediately it became a mango tree and it gives fruits. Not only that, nowadays so many these groups, they are doing so many things and people are believing this avatar. How we can convince that only Sri Chaitanya Mahaprabhu is the Supreme Personality of Godhead, not this poor influence groups?
Yeah. Well, just like that mango leela, Chaitanya Mahaprabhu did that to serve his devotees.
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒரு லீலை செய்தார். அவர் ஒரு மாங்கொட்டை நட்டவுடனேயே அது உடனடியாக மரமாக மாறி பலன் கொடுத்தது. இந்த லீலையை அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு சேவை செய்வதற்காக செய்தார்.
So like that, he did some things like that.
அவர் செய்த இந்த சில இது போன்ற சில லீலைகள் தன்னை கடவுளுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக அல்ல, தன்னுடைய பக்தர்களுடைய
That
it,
what happened, one incident, all his devotees had been doing kirtan for some time. So they were feeling hungry. He asked them, what would you like to eat? They said mangoes. So he took one mango seed and planted it. Immediately a tree came up with so many mangoes.
பக்தர்கள் பசியுடையவராக இருந்தார்கள். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கேட்டார், உங்களுக்கு உண்பதற்கு என்ன தேவை என்று. அவர்கள் மாம்பழம் என்று கூறினார்கள். உடனே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒரு மாங்கொட்டை நட்ட உடனேயே உடனடியாக மரமாக மாறி எல்லா பக்தர்களுக்கும் உண்பதற்கு இனிமையான மாம்பழங்களை கொடுத்தது.
There are incidents like that. But we don't stress that as the essence of his godhood or his Bhagavata. He is praised as Namo Mahava Danyaya Krishna Prema Pradayate because he gave Krishna Prema.
அதுக்கு மாறாக பக்தரால் அவர் மிக முக்கியமாக புகழப்படுவதற்கு காரணம் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமையை மனித சமுதாயத்திற்கு அளித்ததன் காரணமாக.
So this for God there's no miracle. It's, for him it's an ordinary thing to do.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இது போல அதிசயமான காரியங்களை செய்வது மிக கஷ்டமான காரியம் அல்ல, மிக சாதாரணமான விஷயம்.
There may be so many magicians.
இந்த பௌதிக உலகத்தில் இப்பொழுது நாம் பலவிதமான மந்திர தந்திரவாதிகளை காண்கின்றோம்.
They also get power from him only.
அவர்களுக்கு கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்தே சக்தி கிடைக்கின்றது.
So how can we convince these people who are calling themselves God? We won't, because they're very sinful rascals.
எப்படி இதேபோன்ற இந்த சாதாரணமான குரு ஆன்மீகவாதிகள் மக்களிடம் தான் கடவுள் என்பதை நிரூபிப்பதை கடவுள் என்று பிரச்சாரம் செய்து நம்மால் தடுக்க வேண்டும். பிரச்சாரம் செய்ததை காரணம் அவர்கள் மிக மிக அறக்கர்கள்.
Persons who claim themselves to be God are very sinful.
பொதுவாக தன்னை கடவுள் என்று பரிசாற்றிக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் பாவிகள்.
But at least people who are less contaminated, they should understand what are the symptoms of the actual Bhagavan. That we can do by lecturing like this, by distributing these books, by giving actual knowledge, then people get jnana chakshusha and they become free from ignorance.
அதற்கு மாறாக ஓரளவுக்கு சுத்தமடைந்த இந்த மனித ஆத்மாக்களுக்கு இது போன்ற ஆன்மீக உரைகளின் மூலமாகவும் இந்த சில புரோபாடை புஸ்தங்களை விநியோகம் செய்வதன் மூலமாகவும் எப்படி கிருஷ்ணதான் கடவுள் என்பதை சரியான முறையில் விளக்கிக் கூறுவதன் மூலமாகவும் அவர்களுக்கு ஆன்மீக கண்ணோட்டத்தை உண்டு பண்ணி இவர்கள் போலியான அவதாரங்கள் என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும்.
One important point also is that if you see, if we are actually becoming spiritually advanced, then we should become free from bad habits.
ஆன்மீக வாழ்க்கையில் உண்மையிலேயே முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நாம் மோசமான பழக்கங்களிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும்.
So if people talk of you know, they say love God, but they're eating meat and or even drinking coffee, then where's the love of God? I mean, they're not on a very high platform.
மக்கள் தாங்கள் கடவுளை நேசிக்கக்கூடியவர்கள் என்று விளம்பரம் செய்கிறார்கள், ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் பார்க்க போனோமானால் மாமிசம் உண்ணக்கூடியவர்களாகவும் மது அருந்தக்கூடியவர்களாகவும் காஃபி அருந்தக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள்?
So intelligent people should consider all these things.
உண்மையிலேயே புத்திசாலி மனிதன் இந்த விஷயங்கள் அனைத்தையும் பகிர்ந்து பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும்.
We're distributing books so that people can get a clear understanding of what is actual religion and what is not.
மக்கள் உண்மையான அறிவு என்ன, உண்மையான ஆன்மீக விஷயம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக நாம் இந்த சில புரோபாரிய புத்தகங்களை உபயோகம் செய்கின்றோம்.
Those who are more sincere, they will appreciate.
உண்மையில் சத்தையுடைய மனிதர்கள் இந்த விஷயத்தை வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வார்கள்.
You see, you can't convince someone who's determined not to be convinced.
உண்மையிலேயே இதே போன்ற போலி அவதாரங்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று மிக உறுதியாக இருப்பவனை நம்மால் மாற்றவும் முடியாது.
Srila Prabhupada gave the example that you can wake someone up who's sleeping, but if someone's pretending to be asleep, you can't wake them up because they're determined to go on pretending that they're asleep.
இங்கு சில புரோபாத உதாரணம் கூறினார், உண்மையிலேயே உறங்கக்கூடிய மனிதனை நம்மால் எழுப்ப முடியும், ஆனால் உண்மையிலேயே உறங்குவது போல நடிக்கக்கூடிய மனிதனை ஒரு காலமும் நம்மால் எழுப்ப முடியாது என்று.
Just like, you know, you say 2 plus 2 equals 4, someone says, no, it's 5. So you can show them, you know, one, take two apples, another two apples, and you get four apples. But they'll make some argument, you know, now you see in the shop there's more apples, so you can say it's fine. They'll make some stupid argument, and to them it seems very realistic.
ஆனால் அப்பொழுது கூட அவன் அந்த விஷயத்தை ஒற்றுக்கொள்ளாமல் பல போலித்தனமான வாதங்களை கொண்டு வரலாம்.
So if people are determined to be in Maya, then it's difficult to help them. So you can't force people to be intelligent.
மாயை தான் இருப்பேன் என்று உறுதியளித்துக் கொண்ட மனிதனை மாற்றுவது கடினமான காரியமாகும்.
These books will appeal to more sincere people.
நம்முடைய சில புரோபாடைய புத்தகங்கள் உண்மையிலேயே சிரத்தவுடைய மனிதர்களை கவரக்கூடியதாக இருக்கும்.
Anything else?
வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
That's a question.
We have to discuss prices on
that. Oh, okay. Okay, questions are over, right?
எனவே கேள்வி இருக்கா டைம்ஸ்ல? The question we have, similar problem.